2022 ஜூன் மாத தெண்டல் இதழில் யூட்டாவிலிருந்து ஹேமாஜெய் எழுதியுள்ள அனலாத்தி என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தேங்காய் பழம் சூடம் சந்தன ஊதுபத்தி ஒரு கொத்து தீப்பெட்டி விளக்கு கிண்ணியில் நெய் என வரிசையாக வயர் கூடையில் அடுக்கிய மலர்விழி வேளா விரச கடைக்கு ஓடி வெத்தலை பாக்கு நாலு இலையும் வாங்கிட்டு வா, தலைவாழை இலை ஒன்று படையலுக்குன்னு சொல்லு, இல்லைன்னா கிழிஞ்சதை தலையில கட்டிடுவான். அவனிடம் காசு கொடுத்து அனுப்பிவிட்டு சமையல் அறைக்குள் வந்தாள். வெண்கல டேக்ஸாவில் வெள்ளம் கொதித்து கொண்டிருந்தது. அடுப்பை அணைத்து தரையில் சலித்து வைத்திருந்த அரிசி மாவை எடுத்து பாகில் கொட்டி கைவிடாமல் அவள் கிளற தோட்டத்து குளியல் அறையின் தகர கதவு திறந்து வாணி வெளியே வந்தாள். ஈர நைட்டியும் தோளில் துண்டுமாக இழவையில் நின்றவள் ஒவ்வொரு முடியாக பிரித்து நிதானமாக தலையை உலர்த்த பார்த்து கொண்டிருந்த மலருக்கு சுறுசுறு என எரிச்சல் முளைத்தது. பண்டிகை நாள் கூட மாட ஒத்தாச பண்ணுவோம், நீ இல்லாம என்னமா பண்ற, ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு சீக்கிரம் ரெடியாகு, கிளம்ப வேணாமா? ஜன்னல் வழியை மகளை அதட்டிய மலர்விழி மாவு ஒன்றாக உருண்டு திரண்டு வர துணியால் பிடித்து பாத்திரத்தை கீழே இறக்கி வைத்தாள். ஒரே சிக்கா இருக்கு, நீயே தலையை சீவி விடுமா என்றாள் வாணி அங்கிருந்தே சீங்கியபடி. 7 கழுத வயசாயிடுச்சு, இன்னும் தலை பின்ன நான் தான் வரணுமா? துணியை மாத்திட்டு சட்டுன்னு வாடி என்று கத்த போனவள் மஞ்சள் வெளிச்சத்தில் கன்னங்கள் சிவந்து இளமையின் உருவாக திகழ்ந்த மகளின் அழகை கண்டு ஒரு கணம் பேச்சற்று நின்றாள். ஆற்றுப்படுகையில் கையில் அள்ளும் பிடிமணலின் ஈரம் உணரும் மனசு சட்டென்று குளிர்ந்து போகுமே, அந்த சிலிப்போடு தாய் மனசு தானாகவே பதில் சொன்னது. குழந்தையாட்டம் கொஞ்சுடி, ஈரத்தை உலர்த்து முதல்ல, வந்துடுறேன். இந்தம்மா, கடையில் வாங்கி வந்தவற்றை திட்டில் வைத்த வேலன் பாசு சித்தப்பா கொடுத்தாங்க, இந்தாடி உனக்கும் ஒன்று. கையில் இருந்த சில்க் சாக்லேட்டை பிரித்தபடி வாணியையும் அழைத்தான். வெளியே வந்து இலைக்கட்டை எடுத்த மலர்விழி, அந்த ஆள் எதுவும் கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு தடவை சொன்னால் புத்தி இல்லை உனக்கு? அடிக்குரலில் சீர, நான் வேணாம்னு தாம்மா சொன்னேன், சித்தப்பா கேட்கல, வற்புறுத்தி பாக்கெட்டில் வச்சிட்டாரு. கடைக்கூட்டத்தில் எல்லார் முன்னாடியும் ரொம்ப பிகு பண்ணினா நல்லா இருக்காதேன்னு. வேலன் அம்மாவின் சீற்றத்தை உணர்ந்து மென்று விழுங்கினான். புரிந்தும் புரியாத வயதில் இருந்தவனுக்கு அம்மாவின் அவஸ்தை முழுதாக புரியாவிட்டாலும் ஊடுபாவாக விளங்கி கொள்ள முடிந்தது. வாங்கி தரட்டு மேடி, ஆசையாக வாங்கி கொடுக்கறான், ஏன் வேணாம்னு சொல்கிற? ஆசையா என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்தபடி சிரித்து கொண்டே உள்ளே வந்தான் ராஜன். அன்றைய நாளுக்கான நஞ்சை தன்னுடைய பரந்த புன்னகையில் பொதிந்து வைத்திருக்கிறான் என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து வைத்திருந்த மலர்விழி அவனை நிமிர்ந்து பார்க்காமல் உள்ளே சென்றாள். அவனுக்கு என்ன புள்ளையா குட்டியா, இந்த பிள்ளைங்களைத்தான் தன் புள்ளையான்னு நினைக்கிறான். இந்தாடா கண்ணு, உள்ள வந்து எடுத்துக்க. அவன் வாணியை அழைக்க, போதும் வாய மூடுங்க, வயசு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. நொடியில் கண்களை முட்டிவிட்ட நீருடன் ஏறிட்டு பார்த்த மலர்விழி, நீங்க திருந்தவே மாட்டீங்களா என்றாள் வெறுப்புடன். நான் ஏண்டி திருந்தனோ, நான் என்ன தப்பு பண்ணினேன்? பண்ணினதெல்லாம் நீயும் அவனும், நான் தானே ஏமாளியுங்க. கடவுளே, அதுக்கு மேல் கேட்க முடியாமல் அவளுடைய நடுத்தர வயது தேகம் கூனி குறுகியது. ஆத்தா மகமாயி, இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த நெருப்பில் என்னை புரட்டி எடுக்க போற? அறியாத வயசுல செஞ்சதுக்கு கடகடம் என பொங்கி விழுந்த நீரை சுண்டிவிடக்கூட திராணி இல்லாமல் கைச்சூடு பொறுக்க பொறுக்க சட்டியில் இருந்த மாவை உருட்டி மாவிழ காக்கினாள். பக்கத்தில் காது கொடுத்து கேட்க முடியாத நெருப்பு கங்குகள் நிற்காமல் விழுந்து கொண்டே இருந்தன. ஆமாம், என் மேலதான் எல்லா தப்பும், பண்டிகை நாளில் கூட கொல்லாம நிம்மதியா படையல் போட விழுங்க என்றால் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல், தப்புதான், பெருந்தப்பேதான், அந்த வயதில் தெய்வீகமாக தெரிந்தது இன்று கொடும் தவறாகவே தெரிகிறது. நான் ரெடியுமா, என்ன எடுத்து வைக்கணும்? வாணி உள்ளே வர மகளின் வரவில் சட்டென தணிந்த ராஜன், சீக்கிரம் கிளம்புங்க, மணியாச்சு. வாணியின் கன்னத்தை வாஞ்சையாக தட்டிவிட்டு வெளியே சென்றான். இலையை கழுவி எடுத்து வந்த வேலனின் கவனமும் இவளிடம்தான் இருந்தது. பரவாயில்லப்போ, எல்லா விதத்தையும் சோதிச்சாலும் பிள்ளைங்க விஷயத்துல நான் புண்ணியவதி தான் என்று எண்ணிக்கொண்ட மலர்விழி, மாவிளக்குல நெய்யை விட்டு திரிய திரிச்சுவை வாணியிடம் சொல்லிவிட்டு சேலை மாற்ற உள்ளே சென்றாள். காலையில் குளித்த கையுடன் கோடாலி முடிச்சிட்டது. அப்படியே ஈரம் உலர்ந்து அடைசலாய் சுருண்டு கிடந்த கூந்தலை விரித்து உதறினாள். இழுப்பு வரை படர்ந்த முடியை ஒதுக்கி நுனியில் கட்டி நேற்றே தயாராக எடுத்து வைத்திருந்த வெளிர் மஞ்சள் புடவையை சீராக மடிப்பு வைத்து அணிந்தாள். எண்ணெய் வழிந்த முகத்தை கழுவி லேசாக பவுடர் போட்டு பொட்டு வைத்த போது முகம் காட்டும் நிலை கண்ணாடி, உனக்கா 38 வயது என்றது. வாணியே சொல்வாள், நாம ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா சிஸ்டர்ஸ்னு கேக்குறாங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்று. ஆமாண்டி, அது ஒண்ணுதான் குறைச்சல். அப்போதெல்லாம் மலர் விழி சின்ன வெட்கத்துடன் உதடு பிரியாமல் சிரிப்பாள். ஏமா, திருவிழா நாளும் அதுவுமா? ஏதாவது பழிச்சுன்னு கட்டக்கூடாதா? பழிச்சென்று கட்டினால் என்ன நடக்கும் என்று உனக்கு தெரியாதடி மகளே என்று நினைத்து கொண்டவள், போதும்மா நம்ம கோயிலுக்கு தானே என்றபடி சிலிண்டரை அணைத்து காய்ச்சிய பாலை உள்ளே தூக்கி வைத்துவிட்டு கிளம்பினாள். ராஜனின் பைக்கில் கூடையை அசங்காது வைத்தபடி மலர் விழி அமர வாணியின் சைக்கிளில் பிள்ளைகள் இருவருமாக கிளம்பினார்கள். கோவில் ஜே ஜே வென்று இருந்தது. சுற்றிலும் எரிந்த சிமிட்டு விளக்குகளும் பொங்கல் புகையும் பூவும் புதுச்சேலையை கட்டிய பெண்களுமாக, இப்பதான் வரியா மலரு, சுகமா இருக்கியா? எனக்கென்ன அப்பத்தா, நல்லா இருக்கேன், நீங்க? வழிநெடுக நல விசாரிப்புகளுடன் நால்வரும் கோவிலுக்குள் நடந்தார்கள். பிறந்தது வளர்ந்தது கல்யாணம் பண்ணியது எல்லாம் இதே ஊருக்குள் தான். அவள் இருந்த தெருவுக்குள் தடிக்கு விழுந்தால் கூட மாமா அத்தை பெரியப்பன் வீட்டு வாசலில் தான் விழ வேண்டும். அத்தனை ஜனக்கட்டு சாதிக்கட்டும் கூட. கோவில் கமிட்டி உறுப்பினர் அட்டையை சட்டையில் குத்தியபடி கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த பாஸ்கர் இவர்களை கண்டதும் அருகே வந்தான். நல்லா இருக்கியா மலரு என்றான் கண்கள் கனிய. மலரின் முகத்தசைகள் இறுகின. பக்கத்தில் நின்றவர்கள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து என்றாள். மாவிளக்கு ஏற்றும் வரிசைக்கு சென்று அவள் நிற்க, என்ன பாசு எப்படி இருக்க? அர்ச்சனை சீட்டை வாங்கியபடி பின்னால் வந்த ராஜன் அவன் தோளை தட்டி கேட்டான், எனக்கு என்னன்னா சூப்பரா இருக்கேன். இருவரும் கைகளை இறுக கோத்து கொண்டார்கள். கியூல எல்லாம் நிற்க வேணாம்னா இப்படி வாங்க என்றான் பாஸ்கர். அங்கிருந்த சிறு கதவை திறந்து விட்டபடி திரும்பி இவளை பார்த்த ராஜன், வா டே வாங்கடா என்றபடி பாஸ்கரை தொடர, வேணாம் என்றாள் மலர்விழி அழுத்தமாக. நாம வரிசையிலேயே நின்று போய்க்கலாம். சும்மா வா மலரு. பாஸ்கர் திரும்பவும் அழைக்க, ஏய் வாடி பேசாம. ராஜன் பின்னால் திரும்பி பல்லை கடித்தான். நீங்க வேணும்னா முன்ன போங்க, நானும் பிள்ளைங்களும் இப்படியே வந்துக்கிறோம் என்றாள் அவள் நின்ற நிலையிலேயே. அவள் கண்களில் பிடிவாதம் தெரிய, என்னமோ இன்னைக்கு இப்படியே போலாம்கிறா. அசட்டு சிரிப்புடன் தானும் அவர்களுடனே நின்றுவிட்ட ராஜன், என்னடி ரொம்பதான் வேஷம் போடுற என்றான் கடுத்த விழிகளுடன். மலர் விழி ஒன்றும் சொல்லாமல் முன்னால் திரும்பி கொண்டாள். பக்க பார்வையில் பாஸ்கர் மீண்டும் உள்ளே செல்வது தெரிந்தது. எப்படி இருக்கான் பாத்தியா, தண்ணியும் புகையுமா? கல்யாணம் கட்டிக்காம வெறும் பயலா பிச்சைக்காரனாட்டம் சுத்துருவான். வந்துட்டான் இன்னைக்கு வெள்ளையும் சொல்லியுமா, அண்ணா நொண்ணான்னுட்டு. ஏண்டி அந்த அளவுக்கு பிரியுமா அவனுக்கு உன் மேல? மலர் விழி பதிலொன்றும் சொல்லவில்லை. சிவந்திருந்த தன் விழிகளால் அவனை ஒரே ஒரு முறை ஏறிட்டு வெறுமனே பார்த்தாள். பிறகு அங்க பாரு என்கிற மாதிரி அம்மன் சன்னதியை நோக்கி கைகளை நீட்டினாள். தீட்சண்யம் மிகுந்த அந்த விழிகள் தன்னை துளைத்தெடுப்பது போலிருந்தது ராஜனுக்கு. நெருப்பு மாதிரியான பார்வையும் அந்த அலட்சிய பாவனையும் அவனை வெறுட்ட அதற்கு மேல் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு நின்றான். அரக்கு நிற புடவையில் வெள்ளியில் கண்ணெழுதி நெஞ்சு கொள்ளாத மாலைகளும் செவ்வரளி பூக்களுமாக ஓங்கி உயர்ந்து நின்றாள் அனல் மாரியம்மன். கைகூப்பி அவள் முன்னால் சரணடைந்து நின்ற மலருக்கு ஒன்றுமே வேண்டிக் கொள்ள தோன்றவில்லை. உனக்கு தெரியாததையா கேட்டுட போறேன்? எப்படியோ மூச்சை பிடிச்சு பாதி கிணற தாண்டிட்டேன். இன்னும் சொச்ச தூரத்தையும் தாண்ட வச்சிடு ஆத்தா. பெருமூச்சுடன் மாவிளக்கு சாற்றியவள் தேங்காய் பழம் மாற்றி குடும்பத்துடன் வெளியே வந்தாள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் என்று அவள் சொல்ல, கூட்டத்தில் வேர்த்து வழியுது, வெளியில் சர்பத் குடிச்சிட்டு நிற்கிறோம், நீ மெதுவா வா என்று ராஜன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெளியேறினான். அவள் ஓரமாக நின்ற தூணோரும் அமர்ந்து கூட்டத்தை வேடிக்கை பார்த்தாள். நேரம் ஆக ஆக படைப்படையாக மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பொங்கல் சட்டிகளும் மாவிளக்கு கிண்ணிகளும் அவற்றின் மேல் சுற்றும் காகித பூ விசிறிகளுமாக ஒரு ஜோடி பாத விரல்கள் இவள் அருகே வந்து நிற்க, மலரு இந்தா என்ற கரகரப்பில் மலர் விருட்டென நிமிர்ந்து பார்த்தாள். எதிரில் நின்ற பாஸ்கர் அம்மன் கழுத்து மாலையை நீட்டி கொண்டிருந்தான். வாங்கவா வேண்டாமா என்று ஒரு வினாடி யோசித்த மலர் பிறகு அவன் கண்களை சந்திக்காமல் கைகளை மட்டும் உயர்த்தி வாங்கி கொண்டாள். அவனுடைய அருகாமையில் அவளுடைய அடிவயிறு சுருண்டு முறுக்கியது. ஒரு காலத்தில் நல்ல உயரும் உடம்புமாக இருந்தவன் அளவில்லாத மதுவில் வற்றி இவள் விரல் வருடி ரசித்த அலையலையான கேசம் உதிர்ந்து முன் வழுக்கை விழுந்திருக்க நிரந்தரமாய் சிவந்த கண்களுடன் யாரோ போல தெரிந்தான் பாஸ்கர். கட்டுனா உன்னைத்தான் கட்டுவேன், என்ன பிடிச்சிருக்கா மலரு. பதின் பருவ வயதில் ஆணழகின் மொத்த உருவமாய் தன்முன் வந்து தைரியமாய் காதல் சொன்னவனை கண்டு திக்குமுக்காடித்தான் போனாள் அன்றைய மலர். கூச்சமும் பயமுமாக தயங்கியவளை ஒரே ஊர் ஒரே சாதி கட்டுகிற முறை வேறு என்கிற சௌகரியங்கள் அசைத்து பார்க்க தன் பின்னாலேயே ரோமியோ போல சுற்றியவனிடம் அவளும் வீழ்ந்து வசப்பட்டு வெகு சீக்கிரமே தலையசைக்கவும் செய்தாள். பள்ளிக்குள் துளிர்த்த ஈர்ப்பு போகிற வருகிற வழிகளில் விழி அசைவுகளில் ஜாடை பேசியபடி கண்ணுக்குட்டி பிரியமாக வளர்ந்தது. பள்ளி முடிந்ததும் வீட்டில் மல்லு கட்டி அவன் படித்த கல்லூரியிலேயே சேர்ந்தாள். காலை மாலை ஒரே பேருந்து பயணத்தில் இவளுக்காகவே அவன் இசைக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடல்கள், தோழிகளின் கேலி கிண்டல்கள், கள்ளச்சிரிப்புகள், இருவரும் பரிமாறிக்கொண்ட ரகசிய புன்னகைகள் என அது ஒரு கனா காலம். விடுமுறை நாட்களில் இருவரும் முனீஸ்வரன் கோவிலின் முன்பு முள் புதர் அருகே சந்தித்து கொண்டார்கள். ஓடையோருமாக இவர்கள் நின்று பேசி சிரிப்பது ஒரு நாள் எதேச்சியாக இவளுடைய பெரியப்பனின் கண்களில் விழுந்துவிட, கனவென்றாலே அது கலையும் காலமும் உண்டுதானே, அதற்கு பின் வழக்கமான என்ன நடக்குமோ அதுவேதான் நடந்தது. ஒத்த சாதி என்ற தைரியத்தில் இருந்தவர்களை பணம் பிரித்து போட மலர் விழி வீட்டுக்குள் அடைபட்டாள். அவசரமாக உள்ளூரிலேயே மாப்பிள்ளை பார்த்து அவள் செய்த குற்றத்திற்கு பிராயச்சித்தமாக கைகொள்ளா நகையும் பணமும் சீர்கொடுத்து அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளுக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்ட பின்னர் தான் அந்த ஊரே ஓய்ந்தது. போலாமாடி, இதனை அவன் கொண்டாந்து கொடுத்தானா? பதிலேதும் சொல்லாமல் எழுந்த மலர் கையில் இருந்த ரோஜா மாலையை மடியில் வைத்தபடி வண்டியில் அமர்ந்தாள். ராஜனுடைய கேள்விகளெல்லாம் அவளுக்கான கேள்விகள் அல்ல. ஒவ்வொரு அணுவாக குத்தி திருகும் கூறு ஆணிகள் என்பதை அவனுடன் கழித்த முதல் இரவிலேயே அறிந்து கொண்டவள் அதற்கு பின் மௌனியாகவே மாறிப்போனாள். மதியம் எல்லோரும் உணவருந்தி ராஜன் வெளியே கிளம்பி சென்றதும் வீடு அக்கடாவென்று ஆனது. கூடத்து நிலையில் கைகளை குறுக்கே வைத்து மலர் அலுப்புடன் படுத்தாள். சில்லண்டு தரையின் குளிர்ச்சி உடலுக்கும் மனதுக்கும் இதமாக இருந்தது. தலகாணி போட்டுக்கோமா, வாணி எடுத்து கொடுக்க வேலனும் இவள் அருகே வந்து படுத்து கொண்டான். ஏமா, சீவவே இல்லையா? மகள் விரல் நுழைத்து வலிக்காமல் சிக்கு எடுப்பது மலருக்கு சுகமாக இருந்தது. அவள் விழி மூடிக்கொண்டாள். அம்மா என்றாள் வாணி கொஞ்ச நேரம் கழித்து. நான் உனக்கு கேட்பேன், திட்டமாட்டியே, இது என்ன புதுசா? என்னென்ன கேள்விடி முதல்ல? இல்லை, அப்பாவை கல்யாணம் பண்ணாமல் அந்த சித்தப்பாவை பண்ணியிருந்தா நீ சந்தோஷமாக இருந்திருப்ப இல்லை? மலர் விருட்டனை விழித்து பார்க்க வாணி தயங்கிய பாவத்தில் திருதிருத்தாள். என்னடி கேள்வி இது? அதட்டினாலும் மகள் இப்படி கேட்டுவிட்டதில் மலர் ஒன்றும் பெரிதாக அதிர்ந்து விடவில்லை. ஒரே ஊருக்குள் முணுமுணுத்து கிடக்கும் காற்று இவர்களையும் வந்து எட்டியதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. சொல்லுமா ப்ளீஸ் என்றாள் வாணி இவளுடைய மோவாயை பற்றியபடி. வேலனும் இவளையே பார்த்தான். பேசாம போ வாணி, காலம் போன காலத்தில் 10ம் 12ம் படிக்கும் பிள்ளைகள் எப்போதும் குழவியாய் கொட்டி கொண்டிருக்கும் தகப்பனாலேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதை உணர்ந்த மலரின் மனம் ஆந்து போனது. சும்மா ஒரு பேச்சுக்குத்தானேம்மா சொல்லேன் என்றான் வேலனும் தன் பங்குக்கு. சொல்லுமா, சந்தோஷமா இருந்திருப்பல்ல? வாணி மீண்டும் அதையே கேட்க விழிகளை தேய்த்து விட்டு கொண்ட மலர் இருவரையும் ஆயாசமாக பார்த்தாள். பிள்ளைகளின் கண்களில் வெளிப்படையான ஆவலும் இவளுக்கான பச்சாதாபமும் தெரிய மலரின் முகம் இறுகியது. ஒரு முறை விழிமூடி திறந்தவள் கொஞ்சம் கூட சந்தோஷமாய் இருந்திருக்க மாட்டேன் என்றால் சிறிதும் யோசிக்க தேவையில்லாத அழுத்தத்துடன். என்னம்மா இப்படி சொல்ற? அவர் இப்போ கூட உன் மேலே பிரியமா எங்கள் வரைக்கும் எவ்வளவோ பாசமாக இருக்காரு. இன்னைக்கு கூட கோவிலில் நாங்கள் வெளியில் நிற்கும்போது உன்கிட்ட வந்து பேசினதை பார்த்தேன். அவர் முகத்தை பார்த்த எனக்கே பாவமாக இருக்கு. மலர் ஏளனமாக சிரித்தாள். போடி பைத்தியக்காரி, அம்மா நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவு தாண்டி பொண்ணே. தன்னால் ஒருத்தி நித்தமும் வதைப்படுறான்னு தெரிஞ்சும் அவன் தொடர்ந்து அதையே மெனக்கெட்டு செய்யறான்னா அதில் பாசம் எங்கிருந்து வந்துச்சு? பார்க்குறவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆசைப்பட்ட பொண்ணை மறக்க முடியாமல் தவிக்கிறானே, அவளையே நினச்சி உருகிறானேன்னு அவன் பண்ணுறதெல்லாம் தியாகமாக அமர காதலாக தெரியும். ஆனால் உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் அப்பன் குத்திட்டே இருக்கிறது வெளியில் தெரியுது, இவன் பண்ணுறது வெளியில் தெரியல, அவ்வளவு தான் வித்தியாசம். சில ஆம்பளைங்களோட வக்கரம் இந்த வகை தான் வாணி, பொம்பளைங்களை வாழவும் விடாது சாகவும் விடாது என்றவள் ஏதோ நினைத்து கொண்ட மாதிரி மகனை பார்த்தாள். வேலா, இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நாம் விரும்பும் உசுறு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பு. அதை விட்டுட்டு இப்படி கண்ணுக்குள்ளே விழுந்து துரும்பாக பார்க்கவும் முடியாமல் திறந்து மூடவும் முடியாமல் காலத்துக்கும் உள்ளாக உறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரே வேற. அது நீ எந்த காலத்திலையும் எந்த பொம்பளை பிள்ளைக்கும் பண்ணிடாத. வேலனுக்கு எவ்வளவு புரிந்ததோ அவன் கண்கள் பணிக்க தலையாட்ட வாணி சமைந்து போய் அமர்ந்திருந்தாள். அது நாள் வரை அவளாக பின்னி வைத்திருந்த காதலின் காவிய பிம்பம் அவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்தது. அவன் வந்து என்கிட்ட பேசினான்னு சொன்னியே, நான் என்ன பதில் சொன்னேன்னு கேட்டியா? நீ கல்யாணம் கட்டு, கட்டாம போ. தயவு செஞ்சு என் பின்னாடியோ என் பிள்ளைங்க பின்னாடியோ வந்து உசுர வாங்காத. என்னை இனியாவது நிம்மதியா வாழ விடுன்னே. ஆனால் அவன் கேட்பான்னு நினைக்கிற? கேட்க மாட்டான். அப்பதானே உங்க அப்பா என்னை கொட்டு வாயிலேயே வச்சிருப்பான். என்னை பொறுத்த வரை இவனுக்கும் காதலிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் ஏமாத்திட்டேன்னு அவனுக்கு, தான் ஏமாந்துட்டதா உங்க அப்பாவுக்கு. நடுவில் நான் தான் இந்த அனல்ல அனுதினமும் போராடுறேன். தன் போக்கில் பேசிய மலர் தான் அதிகம் பேசியதை உணர்ந்த மாதிரி சட்டென்று நிறுத்தி கொண்டு திரும்பி படுத்தாள். சரி, முடிய விழுடி, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பார் வந்துடுவார். சாட்டையை சுழட்டிக்கிட்டு களைப்புடன் கண்களை மூடிக்கொண்டாள். வேலனும் வாணியும் ஒன்றும் பேசாமல் அவளையே பார்த்தபடி இருக்க மலர் சன்னமான குரட்டை ஒலியுடன் உறங்கத் தொடங்கி இருந்தாள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.